சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 22, 2024. தலைப்பு: வஸ்து, கோல்டன் உரை, சங்கீதம்: தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? பொறுப்பு ரீதியான வாசிப்பு: சங்கீதம்: கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பெலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து, என் எதிராளிகளி நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டுப்போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து ஏசாயா. முந்தினவராயிருக்கிற கர்த்தராகிய நான் தானே, பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ, உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி இலச்சியடைவார்கள். உன்னோடி வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். உன்னோடி போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். சங்கீதம்: நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? நாளாகமம்: இக்காரியங்கள் நடந்தேறி வருகையில் அசீரியா ராஜாவாகிய சனகெரிப் வந்து யூதாவுக்குள் பிரவேசித்து அரணான பட்டணங்களுக்கு எதிராக பாளையம் இறங்கி அவைகளை தன் வசமாக்கிக் கொள்ள நினைத்தான். சனகெரிப் வந்து எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண நோக்கம் கொண்டிருப்பதை எசேக்கியா கண்டபோது நகரத்திற்கு புறம்பே இருக்கிற ஊற்றுகளை தூர்த்து போட தன் பிரபுக்களோடும் தன் பராக்கிரமசாலிகளோடும் ஆலோசனை பண்ணினான். அதற்கு அவர்கள் உதவியாயிருந்தார்கள். ஜனத்தின் மேல் படைத்தலைவரை வைத்து அவர்களை நகரவாசலின் வீதியிலே தன்னண்டையில் கூடி வரச் செய்து அவர்களை நோக்கி, நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். அசீரியா ராஜாவுக்கும் அவனோடிருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடிருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடிருக்கிறவர்கள் அதிகம். அவனோடிருக்கிறது மாம்சபுயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடிருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். அசீரியா ராஜாவாகிய சனகெரிப் சொல்லுகிறது என்னவென்றால், முற்றிக்கை போடப்பட்ட எருசலேமிலே நீங்கள் இருக்கும்படிக்கு நீங்கள் எதின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறீர்கள்? அவனுடைய ஊழியக்காரர் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய தாசனாகிய எசேக்கியவுக்கு விரோதமாகவும் பின்னும் அதிகமாய் பேசினார்கள். அவர்கள் அலங்கத்தின் மேலிருக்கிற எருசலேமின் ஜனங்களை பயப்படுத்தி கலங்க பண்ணி தாங்கள் நகரத்தை பிடிக்கும்படி அவர்களை பார்த்து யூத பாஷையிலே மகா சத்தமாய் கூப்பிட்டு, இதினிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோத்சின் குமாரனாகிய ஈசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்திலுள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படியே சனகெரிப் செத்த முகமாய் தன் தேசத்திற்கு திரும்பினான். அங்கே அவன் தன் தேவனுடைய கோவிலுக்குள் பிரவேசிக்கிற போது அவனுடைய கற்ப பிறப்பான சிலர் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள். இப்படி கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேமின் குடிகளையும் அசீரியருடைய ராஜாவாகிய சனகெரிபின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி இரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார். ஆமோத்சின் குமாரனாகிய ஈசாயா யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். ஈசாயா, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையை நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யேகோவா நித்திய கண்மலையாயிருக்கிறார். கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்தும வாஞ்சையாயிருக்கிறது. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். கர்த்தாவே, எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர். எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மையல்லாமல் வேறே ஆண்டவன்மார் யார்? எங்களை ஆண்டார்கள். இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். மார்க்கு. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். சீமோனும் அவனோடே இருந்தவர்களும் அவரை பின் தொடர்ந்து போய் அவரை கண்டபோது, உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடங்களுக்கு போவோம் வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி கலிலேயா நாடெங்கும் அவர்களுடைய ஜெபாலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். இப்படி அவர் சொன்னவுடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். மார்க்கு. அப்பொழுது நாலு பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தைக் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். கொலோசேயர். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். பொருளின் கூற்றுகளை மறுப்பது ஆவியின் மகிழ்ச்சியை நோக்கி, மனித சுதந்திரத்தை நோக்கி மற்றும் உடலின் இறுதி வெற்றியை நோக்கி ஒரு பெரிய படியாகும். பொருளின் கூற்றுகளை ரத்து செய்யும் ஆவியின் மேலாதிக்கத்தை அங்கீகரிப்பதன் மூலம் மட்டுமே மனிதர்கள் இறப்பை நீக்கி மனிதனை அவரது படைப்பாளரிடமிருந்து பிரிக்க முடியாத தெய்வீக சாயலில் என்றென்றும் நிலைநிறுத்தும் பிரிக்க முடியாத ஆன்மீக இணைப்பை கண்டறிய முடியும். நாம் பொருளுக்கு தெளிவற்ற ஆன்மீக சக்தியை கொடுக்கும் போது, அதாவது நமது கோட்பாடுகளில் நாம் அவ்வாறு செய்யும் போது, நிச்சயமாக பொருளுக்கு அது இல்லாத மற்றும் வைத்திருக்க முடியாததை நாம் உண்மையில் கொடுக்க முடியாது. நாம் சர்வ வல்லமையுள்ளவரை நிராகரிக்கிறோம். ஏனென்றால் அத்தகைய கோட்பாடுகள் ஒன்றுக்கு வழிவகுக்கும், இரண்டு விஷயங்களில். அவர்கள் பொருளின் சுய பரிணாமம் மற்றும் சுய அரசு ஆகியவற்றை முன்வைக்கிறார்கள், இல்லையெனில் பொருள் ஆவியின் தயாரிப்பு என்று அவர்கள் கருதுகின்றனர். இந்த இக்கட்டான சூழ்நிலையின் முதல் கொம்பை பிடித்து கொண்டு பொருளை தனக்குள்ளேயே ஒரு சக்தியாக கருதுவது படைப்பாளியை அவனது சொந்த பிரபஞ்சத்திலிருந்து வெளியேற்றுவதாகும். இக்கட்டான சூழ்நிலையின் மற்றொரு கொம்பை புரிந்து கொண்டு கடவுளை பொருளின் படைப்பாளராக கருதுவது உடல் மற்றும் தார்மீக அனைத்து பேரழிவுகளுக்கும் அவரை பொறுப்பாளியாக்குவது மட்டுமல்லாமல் அவரை அவற்றின் ஆதாரமாக அறிவித்து அதன் மூலம் நிரந்தரமான தவறான ஆட்சியை பராமரிக்கும் குற்றவாளியாக ஆக்குகிறது. வடிவம் மற்றும் இயற்கை சட்டத்தின் பெயரில் பொருள் மனிதனுக்கு எந்த நிபந்தனையையும் ஏற்படுத்த முடியாது. ஆரோக்கியம் என்பது பொருளின் நிலை அல்ல, மனதின் நிலை. ஆரோக்கியம் என்ற தலைப்பில் பொருள் உணர்வுகள் நம்பகமான சாட்சியம் அளிக்க முடியாது. மனதை குணப்படுத்தும் விஞ்ஞானம் மனதை தவிர வேறு எதற்கும் உண்மையாக சாட்சியமளிப்பது அல்லது மனிதனின் உண்மையான நிலையை வெளிப்படுத்துவது சாத்தியமற்றது என்று காட்டுகிறது. எனவே அறிவியலின் தெய்வீக கோட்பாடு உடல் உணர்வுகளின் சாட்சியத்தை மாற்றியமைத்து ஆரோக்கியத்தின் ஒரே அடிப்படையான சத்தியத்தில் மனிதனை இணக்கமாக இருப்பதை வெளிப்படுத்துகிறது. எனவே விஞ்ஞானம் அனைத்து நோய்களையும் மறுக்கிறது, நோயாளிகளை குணப்படுத்துகிறது, தவறான ஆதாரங்களை தூக்கி எறிகிறது மற்றும் பொருள் முதல்வாத தர்க்கத்தை மறுக்கிறது. மருத்துவர்கள் தாங்கள் தூண்டும் பௌதிக நம்பிக்கையின் மூலம் நோயை ஒழிக்க வேலைக்கு செல்வதற்கு முன்பே நோயை ஒரு நிலையான உண்மை என்று அறிவிப்பதன் மூலம் அவர்கள் அடிக்கடி செய்வது போல் நோயாளிகளின் எண்ணங்களில் நோயை பதிக்கக்கூடாது. பயத்துடன் சிந்தனையை வழங்குவதற்கு பதிலாக பயத்தை விரட்டியடிக்கும் தெய்வீக அன்பின் செல்வாக்கின் மூலம் மரண மனதின் இந்த கொந்தளிப்பான கூறுகளை சரி செய்ய முயற்சிக்க வேண்டும். வீக்கத்தை குறைக்கவோ, கட்டியை கரைக்கவோ அல்லது கரிம நோயை குணப்படுத்தவோ தெய்வீக சத்தியத்தை எல்லா குறைவான வைத்தியங்களையும் விட அதிக சக்தி வாய்ந்ததாக கண்டேன். மனம் கடவுள், எல்லா இருப்புக்கும் ஆதாரமாகவும் நிலையாகவும் இருப்பதால் ஏன் இல்லை? எலும்பு நோயின் இரண்டு இணையான நிகழ்வுகளை வைத்துக் கொள்வோம். ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரும் மற்றொன்றில் ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானியும் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். அறுவை சிகிச்சை நிபுணர், அந்த விஷயம் அதன் சொந்த நிலைமைகளை உருவாக்குகிறது மற்றும் சில புள்ளிகளில் அவற்றை ஆபத்தானதாக ஆக்குகிறது, காயத்தின் இறுதி விளைவு பற்றிய அச்சத்தையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்துகிறது. அரசாங்கத்தின் ஆட்சியை தன் கைகளில் வைத்திருக்காமல் மனதை விட வலிமையான ஒன்று, அதாவது விஷயம், வழக்கை நிர்வகிக்கிறது என்று அவர் நம்புகிறார். எனவே அவரது சிகிச்சை தற்காலிகமானது. இந்த மனநிலை தோல்வியை அழைக்கிறது. விஷயத்தில் தன் எஜமானை சந்தித்து எலும்பை சரி செய்ய முடியாமல் போகலாம் என்ற நம்பிக்கை அவனுடைய பயத்தை அதிகரிக்கிறது. இன்னும் இந்த நம்பிக்கை நோயாளிக்கு வாய்மொழியாகவோ அல்லது வேறு விதமாகவோ தெரிவிக்கப்படக்கூடாது, ஏனெனில் இந்த பயம் சாதகமான முடிவை நோக்கிய போக்கை வெகுவாக குறைக்கிறது. வெளிப்படுத்தப்படாத நம்பிக்கை பெரும்பாலும் உணர்ச்சி வசப்பட்ட நோயாளியை வெளிப்படுத்திய எண்ணத்தை விட வலுவாக பாதிக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எல்லாமே மனம்தான் என்பதை அறிவியல் பூர்வமாக புரிந்து கொண்ட கிறிஸ்தவ விஞ்ஞானி பிழையை அழிக்க மன காரணத்தால் இருப்பதன் உண்மையுடன் தொடங்குகிறார். இந்த திருத்தம் ஒரு மாற்றாகும். இது மனித அமைப்பின் ஒவ்வொரு பகுதியையும் சென்றடைகிறது. வேதாகமத்தின்படி அது மூட்டுகள் மற்றும் மஜ்ஜைகளை தேடுகிறது, மேலும் அது மனிதனின் நல்லிணக்கத்தை மீட்டெடுக்கிறது. விஷயம், மருத்துவர் தனது எதிரி மற்றும் அவரது தீர்வு ஆகிய இரண்டிலும் விஷயத்தை கையாள்கிறார். அவர் நோயை பலவீனமானதாகவோ அல்லது வலுப்படுத்தியதாகவோ கருதுகிறார். மெட்டாபிசிசியன், விஷயத்தை பொருட்படுத்தாமல் தவறு மற்றும் முரண்பாடுகளை விட உயர்ந்தது என்ற உண்மை மற்றும் நல்லிணக்கத்தை பற்றி மனதை தனது செயல்பாட்டின் அடிப்படையாக ஆக்கி வழக்கை சமாளிக்க பலவீனத்திற்கு பதிலாக தன்னை வலிமையாக்கினார். மேலும் அவர் தைரியம் மற்றும் நனவான சக்தியின் தூண்டுதலால் நோயாளியை விகிதாசாரமாக பலப்படுத்துகிறார். அறிவியல் மற்றும் நனவு இரண்டும் இப்போது பொருளாதாரத்தில் மனதின் சட்டத்தின்படி செயல்படுகின்றன. இது இறுதியில் அதன் முழுமையான மேலாதிக்கத்தை வலியுறுத்துகிறது. பொருளின் மீதான நம்பிக்கை வெற்றி பெற்றால் உணர்வு ஒரு சிறந்த உடலை உருவாக்குகிறது. ஆன்மீக புரிதலின் மூலம் சரியான பொருள் நம்பிக்கை மற்றும் ஆவி உங்களை புதிதாக உருவாக்கும். கடவுளை புண்படுத்துவதை தவிர நீங்கள் மீண்டும் ஒருபோதும் பயப்பட மாட்டீர்கள். இதயம் அல்லது உடலின் எந்த பகுதியும் உங்களை அழிக்கும் என்று நீங்கள் ஒருபோதும் நம்ப மாட்டீர்கள். எனக்கு உடம்பு சரியில்லை என்று உடல் கூறும் போது குற்றத்தை ஒப்புக்கொள்ளாதீர்கள். உடலிலிருந்து வரும் ஒவ்வொரு புகாரையும் மனரீதியாக முரண்படுங்கள். மேலும் வாழ்க்கையின் உண்மையான நனவை அன்பாக, தூய்மையானதாக, ஆவியின் பலனை தருவதாக உயருங்கள். பயம் என்பது நோயின் ஊற்று. மேலும் நீங்கள் பயத்தையும் பாவத்தையும் தெய்வீக மனதின் மூலம் மாஸ்டர் செய்கிறீர்கள். எனவே தெய்வீக மனத்தால் தான் நீங்கள் நோயை வெல்ல முடியும். பயம் அல்லது பாவம் இருக்கும் போது மட்டுமே அது மரணத்தை கொண்டு வரும். ஒரு உடல் நோயை குணப்படுத்த ஒவ்வொரு உடைக்கப்பட்ட தார்மீக சட்டங்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றும் பிழை கண்டிக்கப்பட வேண்டும். எல்லா நோய்களின் ஒரு அங்கமான பயம் கடவுளுக்கான சமநிலையை மறுசீரமைக்க வெளியேற்றப்பட வேண்டும். தீமையையும் பயத்தையும் துரத்துவது பிழையை விட உண்மைக்கு உதவுகிறது. கடவுளின் சாயலான மனிதனின் ஆரோக்கியம், புனிதம், நல்லிணக்கம் ஆகியவற்றுக்கு எதிரான அனைத்திற்கும் விரோதமான காரணங்களை எடுப்பதே ஒரே வழி. நோயில் அமைதியாக இருப்பது நல்லது, நம்பிக்கையுடன் இருப்பது இன்னும் சிறந்தது. ஆனால் நோய் என்பது உண்மையல்ல என்பதையும், உண்மை அதன் வெளித்தோற்றத்தை அழித்துவிடும் என்பதையும் புரிந்து கொள்வது எல்லாவற்றிலும் சிறந்தது. ஏனெனில் இந்த புரிதலே உலகளாவிய மற்றும் சரியான தீர்வாகும். நம்பிக்கை எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவு தெளிவாக அதன் தவறு. அதன் களத்தில் உயர்ந்த தெய்வீக ஆவியானவர் எல்லா பொருட்களிலும் ஆதிக்கம் செலுத்துகிறார். மேலும் மனிதன் ஆவியின் சாயலில் காணப்படுகிறான், அவனது அசல் உயிரினம். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும், பாவத்தை கண்டிப்பதிலும், உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும், அவரது தலைவருக்கும், மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.